நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அலைமலை ராமதேவ அலைமலை ராமதேவ அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேரி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூரடக்காரர் சமாதி சேந்தனமை காக்கவே சமாதி காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரும சமாதி அடைந்த நேருடம் உயர்வே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம் மற்ற சங்கங்களில் வியாழக்கிழமை அதிகாலை சத்சங்கமாக அமைகின்றது. பிரம்மமூர்த்த சத்சங்கமாக இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் பழமை போல் பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து ஒரு சில பக்கங்களை நான் எடுத்து படிக்கின்றேன். நீங்கள் தியான முத்திரையில் இருந்து அதை உள்வாங்குங்கள். பலவிதமான அற்புதமான கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நான் படிக்கப் போகும் செய்தி இந்த புத்தகத்தின் இறுதியில் ஜோகி ராமையா அவர்கள் மூலமாக அவர் தன்னுடைய பயணத்தை பாபாஜியின் இருப்பிடத்திற்கு இமயமலையில் சென்று வந்தவர் அந்த நேரத்தில் அவர் அங்கு கண்ட அனுபவத்தை பகிர்கின்றார். பாபாஜி இருக்கும் இருப்பிடத்திற்கு பெயர் கௌரி சங்க பீடம். அது 4 பக்கங்களில் உள்ளது. அதை இன்று நான் வாசிக்கின்றேன், நீங்கள் உள்வாங்குங்கள். பக்கங்கள் என்று வாசிக்கப்படும் பக்கங்கள் 441, 442, 443, 444. தலைப்பு கௌரி சங்கர் பீடம். பாபாஜி ஆசிரமத்திற்கு ஒரு புனித பயணம். தமிழ் முறைப்படி ஓராண்டில் 12 மாதங்கள் இருக்கின்றன. அவற்றில் 2வது மாதம் வைகாசி. வைசாகம் என்ற வட இந்தியாவில் இதனை அழைப்பார்கள். பௌத்தர்களுக்கு இம்மாதம் மிக புனிதமானது. இம்மாதத்தில் தான் புத்தர் பிறந்தார், ஞானம் பெற்றார். வைசாக பூர்ணமியில் மகா நிர்வாணம் அடைந்தார். புத்தி என்பது அறிவை குறிக்கும். புத்தர் என்பவர் ஞானம் பெற்றவர். கௌதம புத்தர் கிமு 5 நூற்றாண்டில் சித்தார்த்தன் என்ற இளவரசனாய் பிறந்தார். மனிதர்களின் துன்பத்தை களைய அவர் உலகத்தையும் அரசபோகத்தையும் இளமையிலேயே துறந்தார். 6 தனிமையில் கடுமையான சாதனை செய்த பின் ஞானம் பெற்றார். புத்தகாயாவில் அசோக மரத்தின் கீழ் மனிதர் துயரத்திற்கான விடை அவருக்கு கிடைத்தது. 3 அடிப்படை உண்மைகளையும் 8 மார்க்கத்தையும் சீடர்கள் மூலம் பரப்பி 80 வரை வாழ்ந்தார். கஷ்டப்படும் ஆன்மாக்களுக்கு தெய்வீக உதவி செய்ய தமது மரணத்தை 3 தள்ளி வைத்தார் என்று கூறப்படுகின்றது. பல சீடர்களுக்கு ஒளி கொடுத்த பிறகு தம் கடமையை நிறைவேற்றிய பிறகு அவர் மகா நிர்வாணம் அடைந்தார். அச்சீடர்கள் 25 நூற்றாண்டுகளாக அறியாமை இருட்டை போக்கி வந்துள்ளனர். புத்தர் இன்னமும் உயர்ந்த மக்கள் மீது ஒளி உடம்பில் வாழ்கின்றார் என்று மரபு கூறுகின்றது. கைலாசத்தில் வைகுண்டத்தில் கிறிஸ்தவ பரலோகத்தில் தனித்தனி புத்தர் வாழ்கின்றார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். பல சமயம் அலைந்து கொண்டிருக்கும் பாபாஜி நாகராஜ் இமயமலை உத்தர பத்ரிநாத் என்ற இடத்தில் ஒரு ஆசிரமம் நிறுவியிருக்கின்றார் என்பதை கிரியா பக்தர்கள் ஆவலோடு அறிவர். 14 சீடர்களோடு அவர் பெரும்பாலும் அங்கேதான் வாழ்கின்றார். இதுவே கிரியா யோகம். இதற்கு கௌரிசங்க பீடம் என்ற பெயர். உத்தர பத்ரிநாத் அருகே உலகத்தின் தெய்வீக மையமாக உலக புகழ்பெற்ற பத்ரிநாத் கோவிலுக்கு அப்பால் இது அமைந்துள்ளது. பாபாஜியின் அருள் இருந்தால்தான் இந்த ஆசிரமத்தில் நுழையலாம். ஆசிரமத்தை சுற்றி 1 மைல் அளவிற்கு ஒரு வினோதமான சக்தி மற்றவர்களை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கின்றது. 1983 அக்டோபர் மாதம் 2 தேதி பாதியில் ஒரு அதிர்ஷ்டம் பெற்ற சீடருக்கு ஆசிரமத்தை 2 முறை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டியது. சென்னை வேப்பேரி பாபாஜி அச்சக கூடத்தில் ஒரு பிற்பகலில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர் தூள உடலை விட்டு இன்னொரு உடம்பில் முற்றிலும் புதிய சூழலில் இருந்தார். மத்திய இமாலயாவில் ஓர் செவ்வக வழியில் திடீரென்று அவர் மாற்றப்பட்டார். 4 பக்கமும் பனி மூடிய மலைச்சிகரங்கள், வரிசையாக குகைகள். மிகப்பெரிய குகையில் முன்பு 14 பேர் வட்டமாக தங்கள் பிற்பகல் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பின்னால் ஒரு மடம், சுற்றி அசாதாரணமான துளசி செடிகள். துளசி மடத்தின் 2 பக்கமும் 2 மான்கள். பெரிய குகையின் அருகே ஒரு மூலையில் குளிப்பதற்கு பெரிய நீர்வீழ்ச்சி, அருகே சிறிய நீர்வீழ்ச்சி நீர் குடிப்பதற்கு. இவற்றிலிருந்து 2 நீரோடைகள் பெருகி கலந்து ஒன்றாகி மற்றொரு முனையில் உள்ள குகை வழியே சென்று மறைகின்றது. பெரிய குகை கிரியா மூலகுரு பாபாஜிக்குரியது. அவர் புதிதாக வந்தவர் அருகே நின்று கொண்டிருந்தார். அவர் இளமையோடு நீண்ட தலைமுடி தொங்க சிவப்பு துணியை உடுத்தி இருந்தார். உடல் சற்று பூசியதாகவும் நிறம் பளபளப்பு கலந்ததாகவும் விளங்கின. அக்குழுவினர் மிக எளிய உணவாகிய 2 வாழைப்பழம், புழுங்கலரிசி சாதம், பழுப்பு சர்க்கரை, சிறிது பால் ஆகியவற்றை மட்டுமே உண்டனர். ஒவ்வொருவரும் தனித்தனி பாத்திரங்களில் தாமே சமைத்தனர். சாதத்தை கிண்ணத்தில் போட்டு ஒரு கைப்பிடி சர்க்கரை சேர்த்து பால் ஊற்றி தங்கள் தேவைக்கு ஏற்ப சாப்பிட்டனர். அழகான தூய மர ஸ்பூன்களால் உணவு கலவையை கலக்கினர். இவ்வாறு சாப்பாடு நடந்தது. புதிதாக வந்த பக்தர் இதை கண்டு பரவசமடைந்தார். பின்னர் அவரே இதனை பின்வருமாறு வர்ணிக்கின்றார். எவ்வளவு அழகு, ஆனந்தமான காட்சி அது. அத்தகைய உணவை அங்கு எதிர்பார்க்கலாம். இப்போது அதற்கு தக்கபடி மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் வெள்ளை ஆடை அணிந்திருந்தனர். காவி நிறத்தை காண முடியவில்லை. புலி மான் சிங்கத்தோள்களில் மீது அவர்கள் அமர்ந்திருந்தனர். இந்தியிலும் ஆங்கிலத்திலும் பேசினர். சாப்பிடும் போது சுதந்திரமாக ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தனர். இந்த குழுவில் சுவாமி பிரணானவந்தா இருந்தார். 3 பேருக்கு தாடி தொப்புள் வரை நீண்டிருந்தது. 9 அல்லது 10 வயதுள்ள பெண் ஒருத்தி வெள்ளை ஆடையும் வெள்ளை சட்டையும் பாவாடையும் அணிந்திருந்தாள். பெருத்த வெள்ளை ஆடை அணிந்த மேல்நாட்டு பெண் ஒருத்தியும் இருந்தாள். சத்குரு பாபாஜியை அடுத்து அவரது தங்கை மாதாஜி நாகலட்சுமி இருந்தாள். ஒல்லியாக அழகான சிவப்பு வடிவம் அவளுடையது. குருவை விட அவள் உயரம் அதிகம். அவள்தான் ஆச்சிரம ஏற்பாடுகளை செய்பவள். பரமஹம்ச யோகானந்தரின் சீடரான காசியை நினைவுபடுத்தியது. அன்னையின் முகம் முன்பக்கம் பார்த்தபோது நீலகண்டனின் மனைவி போல் அன்னை தென்பட்டாள். பக்கவாட்டில் பச்சைக்கரை கொண்ட வெள்ளை புடவையை கழுத்தைச் சுற்றி ஒரு துணியையும் அணிந்திருந்தாள் அன்னை. இந்த குழுவில் ஓர் அன்பரின் வரலாறு ஆர்வம் மிக்கது. அவர் ஒரு முஸ்லீம் அரசர். தம் படையில் ஒரு பகுதியை பாபாஜிக்கு தருவதாக கூறினார். கையசைத்து மறுத்துவிட்டார் பாபாஜி. அடுத்து தம் செல்வம் எல்லாவற்றையும் வழங்க வந்தார் அரசர், அதையும் வழங்க வந்தார் அரசர், அதையும் மறுத்துவிட்டார் பாபாஜி. இறுதியாக அந்த பக்தர் தம்மையே பாபாஜியின் திருவடிகளில் கொடுத்தார். பாபாஜியும் ஏற்றுக்கொண்டார். அவர் இன்று வரை இக்குழுவின் ஒரு அங்கத்தினராக இருக்கின்றார். குருநாதரிடம் சரண் ஆகுதலின் அடையாளமாக விளங்குகின்றார். அவ்விடம் மிகவும் பிரகாசமாக இருந்தது. ஆனால் சூரியனோ சந்திரனோ அல்லது எந்த விளக்கும் தெரியவில்லை. அது பற்றி கேட்டபோது, போக போக அதை நீ அறிவாய் என்றார். அருகில் இருந்த குகையை காட்டி, இது உனக்கு என்றார். குகையில் ஒரு கூடமும் மான் தோலும் சமையல் பாத்திரங்களும் காணப்பட்டன. மாதாஜியின் குகை இன்னொரு வரிசையில் முதலாவதாக காணப்பட்டது. குருவின் குகையை சோதிக்க விரும்பிய அன்பரிடம் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று கூறப்பட்டது. தமக்கு அருகில் இருந்த குகையை காட்டி, சத்குரு இது அவனுக்கு என்றார். எங்கே அவன் என்றார் நண்பர். உரிய நேரத்தில் மாதாஜி அவனை கொண்டு வருவார் என்றார். அப்போது சென்னையில் அவர் மகனின் தூள உடலை ஒருவர் அழைத்ததால் தொந்தரவு செய்யப்பட்ட அவன் மகன் சென்னையில் இருந்த உடலுக்கு அரைமனதோடு வர வேண்டியதாயிற்று. குருவின் அருளால் அடுத்த நாள் விடியற்காலை அவர் கௌரிசங்க பீடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தினமும் காலை 4 மணிக்கே எல்லோரும் விழிக்க வேண்டும். அவர்களை வரிசையாக மாதாஜி நீர்வீழ்ச்சிக்கு குளிக்க அழைத்துச் செல்வாள். பின்பு 1 மணி நேரம் சாதனை. பின்பு காலையில் நல்ல பசும்பால் குடிப்பதற்கு. ஆச்சிரமத்தில் அழகான வெள்ளை நிற பசுக்கள் இருக்கின்றன. பீடத்தின் வாயில் புதிரான கதவுகளை கொண்டது. தேவையான போது கதவு தானே திறக்கும். பசுக்கள் இரவில் குடிசைகளில் கட்டப்பட்டிருக்கும். பகலில் மேய்ப்பவர்கள் 1 மைலுக்கு அப்பால் அவற்றை மேய்த்து வருவர். பீடத்தை சுற்றி சம புல்வெளிகள் உண்டு. மாதாஜியே பால் கறப்பாள். பாபாஜி உட்பட எல்லா ஆச்சிரமவாசிகளும் வரிசையில் நின்று கிண்ணங்களில் பாலை பெற்று அதனை காய்ச்சாமல் குடிப்பார்கள். சாதாரண உலகில் இவ்வாறு செய்தல் நோயை உண்டாக்கும். ஆனால் அங்குள்ள பசுக்கள் விஷய கிருமிகளால் பாதிக்கப்படாதவை. இன்று பாபாஜி வரிசையில் 4வது ஆளாக நின்று மாதாஜியிடம் பாலை பெற்றுக் கொண்டார். குருநாதரின் குழந்தைக்கு சிறிது கிடைத்தது. அன்றாட பழக்க வழக்கங்களை குருவிடமிருந்து அவர் கற்றார். நண்பகலில் உணவு, பின்பு மாலை 6 மணி வரையில் ஆச்சிரமவாசிகள் சாதனை புரிவர். சில சமயம் குருநாதர் சிறப்பான செய்திகளை சொல்வார். மாலை 6 மணிக்கு பால் குடித்துவிட்டு ஹோம நெருப்பைச் சுற்றி 1 மணி நேரம் அமர்வர். பின்னர் ஹோமத்தில் பயன்படுத்தப்பட்ட பழங்களை பகிர்ந்து கொள்வர். நேரம் தவறாமல் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என வந்தவர் அறிய விரும்பினார். குருநாதர், இதெல்லாம் கேட்காதே, பார்த்து புரிந்து கொள் என்றார். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்குள்ள மலர்களை கொண்டு தவறாமல் பூஜை நடக்கும். இறைவன் திருவடியில் சிறிது மலர்களை வைத்துவிட்டு ஓர் உயர்ந்த ஆசனத்தில் பாபாஜி அமர்வார். ஒவ்வொரு சீடரும் அன்னையை விவரமாக வழிபடுவர். குருநாதர் சிரித்துக் கொண்டே, எதற்காக எல்லாவற்றையும் சொல்கின்றாய்? சில ரகசியங்களை உன்னிடமே வைத்துக் கொள் என்றார். இல்லை குருதேவா, நான் இவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றாள் என்னை. ஆம், நீ சொல்வது சரி. நீங்கள் இருவரும் ஒருபோதும் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்து கொண்டது இல்லை என்றார். உங்களை பார்க்கும் பாக்கியத்தை அவனுக்கு எப்போது தருவீர்கள் என்று என்னை கேட்டாள். வரும் புனித பயணத்தின் போது சாதனையின் மூலம் 3 நாட்கள் அவன் தேட வேண்டும். பின்பு எல்லாவற்றையும் பார்க்க அனுமதி உண்டு என்றார் பாபாஜி. இவ்வாறு இமயமலையில் குருநாதரின் கௌரிசங்க பீடம் மகிழ்ச்சியாக செயல்படுகின்றது. பாபாஜி மேலும் 2 சீடர்களை ஒருவரின் 2 பாதிகள் என்று கூறுவார் பாபாஜி. சேர்த்து மொத்தம் 16 பேரை செய்ய நினைத்தார். பின்னர் இன்னொரு பெண் சாதகர் தியாகத்தால் இக்குழுவில் அங்கத்தினராகவும் தகுதி பெற்றார். இந்த 3 பேரையும் ஒருவரில் ஒருவராக பணிபுரியுமாறு கூறப்படலாம். இன்னொரு புதிய சீடர் அவளது குழுவினர் ஐந்து பேரைச் சேர்த்து ஆறு பேர் கொண்ட ஒரு அலகாக சேர்க்கப்படலாம். இவ்வாறு குருநாதர் நீங்களாக அங்கு 14 பேர் இருப்பர். இந்த பீடம் பூமியில் உள்ள சொர்க்கம். இதைத் தவிர ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் வெளியிலும் பாபாஜியின் அருள் இருக்கின்றது. சாதனையின் மூலம் சத்குருவின் அருளை கிரியா யோகி பெற்றால் அவர்கள் சமதர்சன விஞ்ஞான சமாதி நிலையை இறுதியில் அடையலாம். கிரியா யோகம் என்பது இமயமலையில் மட்டுமன்று ஒவ்வொருதர் இதயத்திலும் உலகம் தழுவியதாக விளங்குவதை அவர்கள் அனுபவத்தில் உணரலாம். கடவுளின் ராஜ்யத்தில் பூமியில் அமைய கௌரிசங்க பீடமே வழிவகுக்கும். குருநாதரின் கனவும் அதுவே. அவரின் கிரியா யோகம் மனிதர்களின் கஷ்டங்களுக்குரிய மருந்து. மகா சமாதி அடைந்து உடலை ஊத்தவர் தாமாகவே கௌரிசங்க பீடத்திற்கு சென்று சேர்வதில்லை. உடல் இருக்கும் போது அமுதத்தன்மை பெற்றவரே அங்கு செல்ல முடியும். இங்கு குரு துரோகிக்கு இடமில்லை என்பது பாபாஜியின் தெளிவான செய்தி. இது எல்லோருக்கும் ஆகும். பாபாஜியின் பாதங்களில் எல்லோரும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரிடத்தில் சரணாகதி மூலம் உரிய நேரத்தில் இமயமலையில் உள்ள கிரியா யோகத்தின் தெய்வீக முழுமை பெறுவோம். ஜெய் மாதாஜி நாகலட்சுமி, ஜெய் கிரியா பாபாஜி, ஜெய் ஜெய். ஓம் கிரியா பாபாஜி நமோ நம. இப்போது இன்றைய சத்சங்கத்தில் இந்த புத்தகத்தில் இறுதியில் ஜோகி ராமையா அவர்களால் எழுதப்பட்ட அவருடைய கௌரிசங்க பயணத்தில் நடந்த விடயங்கள் இணைக்கப்பட்டிருந்தது. அவற்றை வாசித்தேன். பக்கங்களில் இருந்த விடயங்களை இது எல்லோரும் அங்கு எப்படி பாபாஜி தன்னுடைய 14 சீடர்களுடன் இப்போது இருக்கின்றார் என்பதையும், அது 14 சீடர்கள் 16 சீடர்களாக மாற்றப்படும் என்று 1953 இந்த நிகழ்வு நடந்தபோது இந்த குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. இப்போது பார்த்தீர்கள் என்றால் அந்த 1953 நடந்தது இப்போது 68 வருடத்துக்கு பிறகு 69 ஆண்டுகளுக்கு பிறகு 2022 இப்போ 23 மன்னிக்க வேண்டும், சரியா 70 வருடங்களுக்கு பிறகு இன்று அக்டோபர் மாதம் 2 நடந்த நிகழ்வு என்று என்னால் இந்த சங்கத்தில் எவ்வளவு அபூர்வமாக அதை வாசிக்க கிடைத்திருக்கின்றது எண்ணி பாருங்கள். இப்போது இன்று அக்டோபர் 4 என்று நினைக்கின்றேன். 2 கழிந்து 70 வருடங்களுக்கு பிறகு 70 வருடங்கள் 2 இது எங்களுடைய சாதகர்களுக்கு வாய் மூலம் வாசிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. நான் இன்று இதை வாசிக்கும் போது அக்டோபர் மாதம் 4 மிகவும் சந்தோஷப்பட்டேன். மனதுக்குள் என்ன ஆச்சரியம், 70 வருடத்தில் இந்த வாசிப்பை வாசிக்க கிடைத்திருக்கின்றதே. நாங்கள் எல்லோரும் அதை காதால் கேட்கின்றோமே, அதற்கு முதல் எல்லோரும் புத்தகத்தில் படித்திருக்கலாம். ஆகவே எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் பாபாஜி. அதை ஏதோ ஒரு நினைவு நாளாக வைத்திருப்பதற்கு 70 பிறகு அந்த விடயத்தை நாங்கள் செவி மூலம் எடுத்திருக்கின்றோம். ஆகவே அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்வோம். இப்போது இரவனையாவும் கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இரவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய
நமோ, ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் மனதுபோல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து விளக்கம் பெற்ற அருள் வாக்கியங்களை பற்றியது. அதில் முக்கியமாக கௌரிசங்க பீடம் பற்றிய சிறப்பும், அதனுடன் கிரியா யோகம், ஆன்மீகம் சாதனைகள் என்னுடைய சத்சங்கத்தில் கூறப்பட்டதும், பாபாஜியின் தெய்வீக குரலின் குரு கருத்துக்களையும் உள்ளடக்கி கிரியாசாதகம் செய்ய வேண்டிய கருத்துக்கள் எல்லா கிரியாசாதகம் தெளிவாக கிடைத்திருக்கும் என நினைக்கின்றேன். அதாவது வைகாசி மாதத்தில் தாம் புத்தர் பிறந்து ஞானம் பெற்றமை, அவர் மனித சமுதாயத்தின் 3 அடிப்படை
இன்று கார்த்திகேயன் ஐயா வர முடியவில்லை என்று செய்தி கிடைத்திருக்கின்றது. ஆகவே அவருடைய கருத்து இங்கு இல்லை, அவர் வரவில்லை என்று என் சத்சங்கத்திற்கு இறுதியில். ஆகவே நாங்கள் இத்துடன் இந்த சத்சங்கத்தை முடித்து பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி கேள்விப்பதுகளுக்கு உங்களை பாபாஜியுடன் விடைக்கான சேர்ந்து விடைக்கான அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய.